49. எஸ்தர் ராஜாத்தி காலத்தில் கோரேஸ் தங்கள் மேல் தயவு காட்டி தாங்கள் எருசலேமிற்கு திரும்பிச் செல்ல அனுமதித்து வழங்கிய கட்டளையை சிறையிருப்பிலிருந்த புத்திரரில் ஏறத்தாழ 50,000 பேர் தங்களுக்கு சாதகமாக்கிக் கொண்டனர். மேதியா பெர்சியா மாகாணங்கள் முழுவதிலும் சிதறியிருந்த 100,000 பேர்களோடு ஒப்பிடும்போது இவர்கள் சொற்ப அளவிலேயே இருந்தனர். பாழாய்க்கிடந்த தங்கள் வீடுகளையும் நகரங்களையும் திரும்ப ஸ்தாபிப்பதிலும் அங்கு திரும்பிச் செல்வதிலுமிருந்த கஷ்டங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தாங்கள் சிறைப்பட்டிருந்த தேசத்திலேயே தங்கியிருப்பதை பெரும்பாலான இஸ்ரவேலர்கள் தெரிந்து கொண்டனர். ஏறத்தாழ 20 வருடங்கள் கடந்திருந்தன. அப்போதைய மன்னனான தரியு ஹிஸ்டாஸ்பஸ் 2 கட்டளையை பிறப்பித்தான். அது 1 கட்டளையைப் போலவே அனுகூலமானதாக இருந்தது. மேதிய பெர்சிய ஆட்சிப் பகுதிகளில் இருந்த யூதர்கள் தங்கள் பிதாக்களின் தேசத்திற்கு திரும்பிச் செல்ல தேவன் தம் இரக்கத்தினால் இன்னொரு தருணத்தை கொடுத்தார். ஜெர்ஜஸின் ஆட்சி காலத்தில், அதாவது எஸ்தர் புத்தகத்தின் அகாஸ்வேருவின் ஆட்சி காலத்தில் ஏற்படவிருந்த இக்கட்டான காலங்களை தேவன் முன்னறிந்திருந்தார். எனவே அதிகாரத்திலிருந்தோரின் மனநிலையில் மாற்றத்தை ஏற்படுத்த மாத்திரம் தேவன் செயல்படவில்லை. எருசலேமிற்கு திரும்பிச் செல்ல சிறைப்பட்டிருந்தோரிடம் வேண்டிக் கொள்ளுமாறும் அவர் சகரியாவை ஏவினார். தங்கள் சொந்த தேசத்திலிருந்து சிறையுண்டு வெகு தூரத்தில் பல நாடுகளில் சிதறுண்டு குடியிருந்து வந்த இஸ்ரவேல் கோத்தரத்தாருக்கு கொடுக்கப்பட்ட செய்தி, ஓகோ, நீங்கள் எழும்பி வடதேசத்திலிருந்து ஓடி வாருங்கள் என்பதே. ஆகாயத்து 4 திசைகளிலும் உங்களை நான் சிதறப்பண்ணினேன் என்று கர்த்தர் சொல்கிறார். பாபிலோன் குமாரத்தியினிடத்தில் குடியிருக்கிற சியோனே, உன்னை விடுவித்துக் கொள். பிற்பாடு மகிமையுண்டாகுமென்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை கொள்ளையிட்ட ஜாதிகளிடத்துக்கு என்னை அனுப்பினார். உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியைத் தொடுகிறான். இதோ நான் என் கையை அவர்களுக்கு விரோதமாக அசைப்பேன். அதினால் அவர்கள் தங்கள் அடிமைகளுக்கு கொள்ளையாவார்கள். அப்பொழுது சேனைகளின் கர்த்தர் என்னை அனுப்பினாரென்று அறிவீர்கள். சகரியா 2:6-9. தம்முடைய மக்கள் தம் நாமத்திற்கு மகிமையாக பூமியில் புகழப்பட்டிருக்க வேண்டுமென்று ஆதியில் அவர் கொண்ட நோக்கமே அப்பொழுதும் அவருடைய நோக்கமாயிருந்தது. அவர்கள் தம்மில் மீண்டும் மெய்ப்பற்றுக் கொள்ள அவர்களுடைய நீண்டகால சிறையிருப்பின் போது அநேக தருணங்களை அவர்களுக்கு கொடுத்தார். அதற்கு செவிகொடுத்து அறிவடைய சிலர் தெரிந்து கொண்டனர். இடுக்கண்களுக்கு மத்தியில் சிலர் இரட்சிப்பை கண்டடைந்தனர். அவர்களில் அநேகர் அங்கிருந்து எருசலேமுக்குப் புறப்பட்ட கூட்டத்தார் மத்தியில் எண்ணப்படவும் இருந்தனர். உயரமும் உன்னதமுமான ஒரு பர்வதத்தின் மேல் நாட்டப்பட இருந்ததும், இஸ்ரவேலின் உயரமான பர்வத்திலே நாட்டப்பட இருந்ததுமான உயர்ந்த கேதுருவின் நுனிக்கிளைகளுக்குத் தேவன் அவர்களை ஒப்பிட்டார். எசேக்கியேல் 17:22-23. இவர்கள் ஆவியை தேவன் ஏவினாரோ அவர்கள் கோரேசின் கட்டளை கிணங்க திரும்பிச் சென்றனர். எஸ்ரா 1:5. ஆனாலும் தங்கள் சிறையிருப்பின் தேசத்திலேயே தங்கியிருக்க விரும்பினவர்களை தேவன் ஓயாது வேண்டிக் கொண்டார். அவர்களும் திரும்பிச் செல்லும்படி எண்ணற்ற வழிகளில் அதை அவர்களுக்கு ஏதுவாக்கினார். ஆனாலும் எண்ணற்றவர்கள் கோரேசின் கட்டளைக்கு இணங்க மறுத்தார்கள். அதன்பின் உண்டான செல்வாக்குகளுக்கும் உணர்ச்சியற்று இருந்தனர். கொஞ்சமும் தாமதிக்காமல் பாபிலோனிலிருந்து தப்பியோடுமாறு சகரியா அவர்களை எச்சரித்த போதும் அந்த அழைப்புக்கு அவர்கள் செவி கொடுக்கவில்லை. அச்சமயத்தில் மேதியா பெர்சியா ஆட்சிப் பகுதிகளை நிலைமைகள் வேகமாக மாறி வந்தன. தரியு ஹிஸ்டாஸ்பெஸின் ஆட்சிக் காலத்தில்தான் யூதருக்கு விசேஷ இரக்கம் பாராட்டப்பட்டது. அவனைத் தொடர்ந்து மகா அகாஸ்வேறு அரியணை ஏறினான். விடுதலையின் செய்திக்குச் செவிகொடுக்க மறுத்த யூதர்கள் அவனுடைய ஆட்சிக் காலத்தில்தான் ஓர் இக்கட்டான சூழ்நிலையைச் சந்திக்க வேண்டியதாயிற்று. தப்பிச் செல்ல தேவன் ஏற்படுத்திக் கொடுத்த வழியைச் சாதகப்படுத்த மறுத்ததால் இப்பொழுது மரணத்தை முகமுகமாகச் சந்திக்கும்படி கொண்டுவரப்பட்டனர். மேதியா பெர்சியாவில் உயரதிகாரம் பெற்றிருந்த ஒரு கொடூர மனிதனான ஆகாகியனாகிய ஆமான் மூலம் தேவ நோக்கங்களுக்கு எதிராக சாத்தான் அப்பொழுது கிரியை செய்தான். யூதனான மொர்தகாய்க்கு எதிராக கொடும் பகையை வளர்த்து வந்தான் ஆமான். மொர்தகாய் ஆமானுக்கு எந்த ஒரு தீங்கும் விளைவித்ததில்லை. ஆனால் தொழுகைக்குரிய பயபக்தியை அவனுக்கு காட்ட அவன் மறுத்தான். எனவேதான் முர்த்தகாயின் மேல் மாத்திரம் கைபோடுவதை அற்பமாக எண்ணி, ராஜ்யமெங்குமிருக்கிற முர்த்தகாயின் ஜனமாகிய யூதரையெல்லாம் சங்கரிக்க அவன் திட்டம் தீட்டினான். எஸ்தர் 3:6. ஆமானின் பொய்யறிக்கையால் ஏமாந்த அகாஸ்வேரு மேதியா பெர்சியா ராஜ்யத்தின் சகல நாடுகளிலுள்ள ஜனங்களுக்குள்ளே சிதறுண்டு பரம்பியிருந்த சகல யூதர்களையும் படுகொலை செய்யும்படி ஒரு கட்டளை ஏற்ற தூண்டப்பட்டான். வசனம் 8. யூதர்கள் கொல்லப்படவும் அவர்களின் உடைமைகள் கொள்ளையிடப்படவும் ஒரு குறிப்பிட்ட நாள் நியமிக்கப்பட்டது. அந்த கட்டளையை முற்றிலுமாக நிறைவேற்றுவதால் கூடவே ஏற்படும் நெடுந்தூர் விளைவுகளை ராஜா கொஞ்சமும் உணரவில்லை. அந்த திட்டத்தில் மறைமுகமாகச் செயல்பட்ட சாத்தான்தான் மெய்த்தேவனை பற்றின அறிவை பாதுகாக்கும்படி வைக்கப்பட்டிருந்த ஜனங்களை பூமியிலிருந்து அகற்ற முயன்று கொண்டிருந்தான். ராஜாவின் உத்தரவும் அவனுடைய கட்டளையும் போய்ச் சேர்ந்த ஒவ்வொரு நாட்டிலும் ஸ்தலத்திலுமுள்ள யூதருக்குள்ளே மகா துக்கமும் உபவாசமும் அழுகையும் புலம்பலும் உண்டாய் அநேகர் இரட்டுடுத்தி சாம்பலில் கிடந்தார்கள். எஸ்தர் 4:3. மேதியர் மற்றும் பெர்சியர்களின் கட்டளை மாற்றப்படத்தக்கதல்ல. எனவே இஸ்ரவேலருக்கு அங்கு எவ்வித நம்பிக்கையும் இல்லாதிருந்தது. அவர்கள் அனைவருமே அழிவுக்குள்ளாகச் சிக்கியிருந்தனர். ஆனால் மனுபுத்திரர் மத்தியில் ஆடுதி செய்யும் ஒரு வல்லமையால் சத்துருவின் சதித்திட்டங்கள் தோற்கடிக்கப்பட்டன. உன்னதமானவருக்கு பயந்த ஒரு யூத பெண்மணியான எஸ்தர் மேதிய பெர்ஷிய ராஜ்யத்தின் ராணியானாள். அது தேவசெயலாயிருந்தது. அவளுக்கு மிகவும் நெருங்கிய உறவினன் முர்தெகாய். அதோகதியான நிலையில் தங்கள் ஜனங்களுக்காக அகாஸ்வேருவிடம் வேண்டிக் கொள்ள அவர்கள் தீர்மானித்தனர். அதற்கு பரிந்து பேசுபவளாக அவருடைய சமூகத்திற்கு எஸ்தர் செல்ல வேண்டியிருந்தது. நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாயிருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்றான் முர்தெகாய். வசனம் 14. எஸ்தருக்கு ஏற்பட்டிருந்த அந்த இக்கட்டான நிலையில் மிகவும் துரிதமான தீவிரமான நடவடிக்கை அவசியமாயிருந்தது. ஆனால் தங்கள் நிமித்தமாக தேவன் வல்லமையாகச் செயல்படாத பட்சத்தில் தங்கள் சொந்த முயற்சிகளால் பயனேதுமில்லை என்பதை இருவருமே உணர்ந்திருந்தனர். எனவே தன் பெலனின் ஆதாரமான தேவனோடு பேச நேரம் எடுத்துக்கொண்டாள் எஸ்தர். நீர் போய் சூசானிலிருக்கிற யூதரையெல்லாம் கூடிவரச் செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலுமிருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன். நான் செத்தாலும் சாகிறேன் என்று முர்தெகாயிடம் கூறினாள். வசனம் 4:16.
ராஜாவுக்கு முன்பாக எஸ்தர் சென்றது அவளுக்கு தாட்சணியம் காட்டப்பட்டது. ராஜா மற்றும் ராணியின் விருந்தில் ஒரே விருந்தாளியாக ஆமான் பங்கு பெற்றது. நித்திரை வராமல் ராஜா துன்புற்றது. முர்தெகாய்க்கு ஊரறிய கணம் செலுத்தப்பட்டது. ஆமானின் கொடிய சதித்திட்டம் கண்டுபிடிக்கப்பட்டது. அவன் தாழ்ச்சியும் வீழ்ச்சியும் அடைந்தது என ஒன்றன்பின் ஒன்றாக வேகமாக நிகழ்ந்த நிகழ்ச்சிகள் அனைத்தும் பிரபலமான சம்பவமே. மனந்திரும்பின தம் மக்களுக்காக தேவன் அற்புதமாகச் செயல்பட்டார். அவர்கள் போரிட்டு தங்களை காப்பாற்றிக் கொள்ள அனுமதித்து முதலாம் ஆணைக்கு எதிராக இன்னொரு கட்டளை பிறப்பித்தான் ராஜா. அது ராஜ்யத்தின் ஒவ்வொரு பகுதிக்கும் அஞ்சற்காரர்களால் வேகமாக கொண்டு செல்லப்பட்டது. ஏனெனில் அவர்கள் ராஜாவின் வார்த்தையினாலே ஏவப்பட்டு தீவிரத்தோடே புறப்பட்டுப் போனார்கள். ராஜாவின் வார்த்தையும் அவனுடைய கட்டளையும் போய்ச் சேர்ந்த எல்லா நாடுகளிலும் எல்லா பட்டணங்களிலும் யூதருக்குள்ளே அது மகிழ்ச்சியும் களிப்பும் விருந்துண்டு கொண்டாடும் நல்ல நாளுமாயிருந்தது. யூதருக்கு பயப்படுகிற பயம் தேசத்து ஜனங்களை பிடித்ததினால் அவர்களில் அநேகர் யூத மார்க்கத்தில் அமைந்தார்கள். எஸ்தர் 8:14-17.
அவர்களை அழிக்க நியமிக்கப்பட்டிருந்த நாளில் யூதர் அகாஸ்வேரு ராஜாவின் சகல நாடுகளிலுமுள்ள பட்டணங்களிலே தங்களுக்கு பொல்லாப்பு வரப்பண்ண பார்த்தவர்கள் மேல் கைபோடக் கூடிக் கொண்டார்கள். ஒருவரும் அவர்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாதிருந்தது. அவர்களைப் பற்றி சகல ஜனங்களுக்கும் பயமுண்டாயிற்று. தேவமக்கள் தங்கள் பிராணனை தற்காக்க நின்ற வேளையில் அவர்களை பாதுகாக்குமாறு பெலத்தில் பராக்கிரமரான தூதர்களுக்கு தேவன் கட்டளையிட்டிருந்தார். எஸ்தர் 9:2-16.
முன்னர் ஆமான் வகிகித்த உயர் பதவி மொர்தகாய்க்கு கொடுக்கப்பட்டது. அவன் அகாஸ்வேருக்கு இரண்டாவதானவனும் யூதருக்குள் பெரியவனும் தன் திரளான சகோதரருக்கு பிரியமானவனுமாயிருந்தான். இஸ்ரவேலின் நலனை மேம்படுத்த நாடினான். எஸ்தர் 10:3. இப்படியாக தேவன் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து எந்நாளும் கெம்பீரிப்பார்களாக, நீர் அவர்களை காப்பாற்றுவீர். உம்முடைய நாவத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களிகூறுவார்களாக. சங்கீதம் 5:2. மக்களுக்கு மேதியா பெர்சியா அரசவையில் மீண்டும் தயவு கிடைக்கச் செய்தார். அவர்களை அவர்களின் சொந்த தேசத்தில் கொண்டு சேர்க்கும் தம் நோக்கத்தை நிறைவேற்ற வழி செய்தார். ஆனால் அதன் பிறகு 7 வருடங்கள் கழித்துதான், அதாவது மகா அகாஸ்வேருவுக்கு பின்வந்த முதலாம் அர்தசஷ்டாவின் 7ஆம் வருடத்தில்தான், குறிப்பிடத்தக்க அளவிலான மக்கள் எஸ்ராவின் தலைமையில் எருசலேமுக்கு திரும்பினார்கள். எஸ்தரின் நாட்களில் தேவ மக்களுக்கு ஏற்பட்ட சோதனையான அனுபவங்கள் அக்காலத்திற்கு மாத்திரமுரியதல்ல. நாட்களின் முடிவு மட்டுமுள்ள காலங்களை தரிசனமாக கண்ட வெளிப்படுத்தலின் யோவான், வலு சர்ப்பமானது ஸ்திரீயின் மேல் கோபங்கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியை உடையவர்களுமா கீய அவளுடைய சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ணப் போயிற்று என்கிறார். வெளிப்படுத்தல் 12:17. இன்று பூமியில் வாழும் சிலர் இவ்வார்த்தைகள் நிறைவேறுவதைக் காண்பார்கள். முற்காலங்களில் மெய்யான சபையை துன்புறுத்தும்படி மனிதரை வழிநடத்தின அதே ஆவிதான் தேவன் மேல் மெய்ப்பற்றோடு விளங்குகிறவர்களை இதே நிலைக்கு ஆளாக்க வருங்காலங்களிலும் மனிதரை தூண்டிவிடும். இந்த இறுதி பெரும் போராட்டத்திற்கான ஆயத்தங்கள் இப்பொழுதே நடந்து வருகின்றன. தேவனுடைய மீதமான மக்களுக்கு எதிராக இறுதியில் கொண்டுவரப்படும் கட்டளையானது யூதர்களுக்கு எதிராக அகேராக அகாஸ்வேருவால் பிறப்பிக்கப்பட்ட கட்டளைக்கு ஒத்திருக்கும். அன்று அரண்மனை வாசலில் நின்ற மொர்தகாய் போல் இன்று ஓய்வு நாள் கட்டளையை கைக்கொண்டு வரும் சிறு கூட்டத்தாரை மெய்ச்சபையின் சத்துருக்கள் பார்க்கிறார்கள். தேவப்பிள்ளைகள் அவருடைய பிரமாணத்தின் மேல் பயபக்தியுடன் காணப்படுவது தேவபயத்தை மறந்தோரையும் அவருடைய ஓய்வு நாளை காலின் கீழ் போடுவோரையும் தொடர்ந்து கண்டிப்பதாக இருக்கிறது. பிரசித்தமான சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் ஏற்றுக்கொள்ள மறுக்கும் சிறுபான்மையினருக்கு எதிராக சாத்தானுடைய உக்கிரம் எழும்பும். தேவ மக்களுக்கு எதிராக ஆலோசனை பண்ண உயரதிகாரத்தில் உள்ளோரும் நன்மதிப்பிற்குரியோரும் சட்டவிரோதமானவர்களோடும் இழிவானவர்களோடும் சேர்ந்து கொள்வார்கள். இவர்கள் அதிக செல்வமும் அறிவும் கல்வியும் பெற்றியும் பெற்றிருப்பார்களானால் தேவ மக்களை மேலும் நிந்திப்பார்கள். உபத்திரவமுண்டாக்கும் ஆட்சியாளரும் ஊழியரும் சபை அங்கத்தினர்களும் அவர்களுக்கு எதிராக சதி செய்வார்கள். பேசியும் எழுதியும் பெருமை பாராட்டியும் மிரடட்டியும் ஏளனம் செய்தும் அவர்களுடைய விசுவாசத்தை போக்க முயல்வார்கள். பொய்யான அடையாளங்காட்டியும் கோபமாகப் பேசியும் ஜனங்களுடைய உணர்ச்சிகளை தூண்டிவிடுவார்கள். வேதாகம ஓய்வு நாளுக்கு எதிராக வாதாட என்று வேதாகமும் சொல்கிறது என்று எதையும் காண்பிக்க முடியாமல் அதனை மூடி மறைக்கும்படி கடுமையான சட்டங்களை இயற்றுவார்கள். சட்டம் இயற்றுபவர்கள் புகழையும் ஆதரவையும் பெறும்படி ஞாயிறு ஆசரிப்பு சட்டத்திற்கு ஆதரவளிப்பார்கள். ஆனால் தேவனுக்கு பயப்படுகிறவர்களோ 10 கற்பனையின் போதனையை மீறும் எந்த ஏற்பாட்டையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். சத்தியத்திற்கும் பொய்க்கும் இடையேயான போராட்டத்தின் கடைசி யுத்தம் ஓய்வு நாள் கட்டளையை மீறுதல் எனும் போர்க்களத்தில்தான் நடைபெறும். இந்த காரியத்தில் எவ்வித சந்தேகமும் கொள்ளும்படியாக நாம் விடப்படவில்லை. எஸ்தர் மற்றும் மொர்தகாயின் நாட்களைப் போலவே இன்றைய நாட்களிலும் தேவன் தம் மக்களையும் தம் சத்தியத்தையும் குற்றமற்றவையாக நிறுத்துவார்.